அன்பர்களே, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வேதம் குறைவற்றது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்வையும் குறைவற்றதாக்க இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். TWR ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற, இந்த ஊழியத்தை தாங்குகிற, தன்னார்வமாய் பணி செய்கிற உங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை வீட்டிலிருந்தும் வெளியே வேலை செய்கிற இடங்களிலிருந்தும் பல இடங்களிலே பிரயாணம் செய்யும் பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தருடைய வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதனாலே அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துகிறோம் என்று சொன்னீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய ராஜ்யத்திலே வந்து சேர்வார்களாக. இந்த நிகழ்ச்சியிலே ஆதியாகமம் 11:27 முதல் 12:6 வரை சிந்திக்க வேண்டும். முதலாவதாக ஆதியாகமம் 11:27-31 வரை வசனங்களை வாசிக்கிறேன். தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கு முன்னே மரித்தான். ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பெயர். நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பெயர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காளுக்கும் இஸ்காளுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாயிருந்தாள். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும், ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும், தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அருமையானவர்களே, இங்கே நாம் வாசிப்பது போல சேமுடைய வம்சத்திலேதான் நாகோர் வருகிறார். நாகோரின் குமாரர்தான் தேராகு. தேராகின் குமாரன்தான் ஆபிராம். 27 வசனம் முதல் தேராகின் வம்ச வரலாறு என்று வாசித்தோம். இவர்கள் ஆரான் என்ற ஜென்ம பூமியிலே ஊர் என்கிற கல்தேயரின் பட்டணத்திலே வசித்து வந்தார்கள். ஆபிராமுடைய குடும்பத்திலே ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பார்க்கிறோம். ஆரான் லோத்தை பெற்ற பின் அவனுடைய தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னதாகவே மரித்து போய்விடுகிறான். எனவே லோத்து தகப்பனாருடைய சகோதரர்களால் பராமரிக்கப்படுகிறான். ஆரான் என்ற வார்த்தைக்கு பிந்துதல் அல்லது காலம் தாழ்த்துதல் என்று பொருளாகும். ஆபிராமுடைய மனைவி சாராய். ஆபிராமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவியின் பெயர் மில்காள். சாராய்க்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆபிராமுடைய தகப்பனாகிய தேராகு, ஆரான், ஆபிராம், அவருடைய மனைவிமார் மற்றும் லோத்து இவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான். ஆனால் அவர்கள் ஆரான் என்ற இடத்திற்கு வந்தபோது அங்கே இருந்துவிட்டார்கள். இப்பொழுது வசனம் 32 பாருங்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். ஆபிராமுடைய தகப்பனார் அங்கே மரித்து போய்விடுகிறார். இப்படிப்பட்ட நேரத்திலே என்ன நடக்கிறது என்பதை குறித்துதான் 12 அதிகாரத்திலே நாம் பார்க்கப் போகிறோம். அங்கே ஆபிராமுடைய அழைப்பை குறித்தும் ஆபிராம் அதற்கு எப்படி பதில் சொன்னான் என்பதை குறித்தும் பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் சிந்தித்தது போல ஆதியாகமம் 1 அதிகாரம் முதல் 11 அதிகாரங்கள் வரை ஒரு பிரிவாகவும், 12 அதிகாரம் முதல் மற்றொரு பிரிவாகவும் ஆரம்பமாகிறது. இங்கே அந்த சூழ்நிலை முற்றிலும் வேறுபட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இவ்வளவு காலம் துரிதமாக பல சந்ததிகளையும் ஆங்காங்கே நடைபெற்ற முக்கியமான சம்பவங்களையும் நாம் சிந்தித்தோம். இனி நாம் குறிப்பிட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையை சிந்திக்கப் போகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பானது என்று சொல்ல முடியாது. ஆனால் அனைவருடைய வாழ்க்கையும் மிக முக்கியமானவை. ஆதியாகமத்திலே குறிப்பாக 4 பேரை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். முதல் 11 அதிகாரங்களிலே 4 சிறப்பான மகத்துவமான நிகழ்ச்சிகளை நாம் சிந்தித்தோம். 1 சிருஷ்டிப்பு, 2 தேவன் மனிதனை படைத்த சம்பவம், 3 பெரிய வெள்ளம், 4 பாபேல் கோபுரம். இந்த எல்லா நிகழ்வுகளிலேயும் மனுக்குலம் என்ற கூட்டமாக தேவன் அவர்களோடு இடைபடுவதை பார்க்கிறோம். ஆதாமுக்கும் ஆபிராமுக்கும் தவிர தேவன் யாருக்கும் தன்னை காண்பித்ததில்லை. முழுமையான மனுக்குலத்துடன் தேவன் செயல்பட்டார். 12 அதிகாரத்திலே இதிலே ஒரு பெரும் மாற்றத்தை பார்க்கிறோம். இனி 4 தனி நபர்களை நாம் சிந்திக்கப் போகிறோம். தேவன் நிகழ்வுகளின் மூலமாக இடைபடுகிறவராக அல்ல, தனி மனிதனிடத்திலே அவர் இடைபடுகிறவராக அந்த மனிதன் மூலமாக ஒரு தேசத்தையே உருவாக்குவதையும் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12 அதிகாரம் முதல் 23 அதிகாரம் வரை விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 24 முதல் 26 வரை ஈசாக்கை குறித்தும், 27 முதல் 36 வரை யாக்கோபை குறித்தும், ஆதியாகமம் 37 அதிகாரம் முதல் 50 அதிகாரம் வரை யோசேப்பின் பாடுகளை குறித்தும் அவன் மகிமையடைவதை குறித்தும் பார்க்கப் போகிறோம். வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த 4 முற்பிதாக்களின் வாழ்க்கையும் மிக மிக முக்கியமானது. ஒரு சந்ததியோடு கூட தேவன் செயல்படுவதில்லை என்பதை இங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளின் பாவத்தை தொடர்ந்து காயின் செய்த பாவத்தை நாம் வாசிக்கிறோம். அவனுடைய பாவம் என்ன? பெருமை. அவன் தேவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை குறித்து உள்ளத்திலே பெருமை உள்ளவனாக காணப்பட்டான். இதுதான் அவன் சகோதரனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது அவனுக்கு கோபத்தை உண்டு பண்ண காரணமாயிருந்தது. இந்த பெருமையானது அவனது சொந்த சகோதரனையே கொலை செய்ய அவனை வழிநடத்தினது. அடுத்ததாக மாம்ச இச்சையின் காரணமாகவே தேவன் பெரிய வெள்ளத்தை அனுப்பினார். மனிதனுடைய செயல்கள் மட்டுமல்ல, அவனுடைய எண்ணங்களிலேயும் அவன் மாம்சத்தை திருப்திப்படுத்தக்கூடிய காரியத்தையே சிந்தித்துக் கொண்டிருந்தான். அந்த மனுக்குலத்தை அழிக்க தேவன் பெருவெள்ளத்தை கொண்டு வர சித்தமானார். அதை செய்து முடித்தார். ஏனென்றால் அந்நாட்களிலே விசுவாசியான ஒரே ஒரு மனிதனைத்தான் தேவன் கண்டார். அடுத்த சந்ததியிலே பார்ப்போம் என்று தேவன் காத்திருந்திருப்பார் என்றால் மனுக்குலம் அனைத்தையுமே அவர் அழிக்க வேண்டியதிருந்திருக்கும். உலகத்தோடும் உலக மக்களோடும் தேவன் மிக பொறுமையாகவே இருந்தார். 969 ஆண்டுகள் அவர் காத்திருந்தார். மெத்துசலாவின் வாழ்நாள் முழுவதும் அவர் காத்திருந்தார். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்வதற்கு 969 ஆண்டுகள் போதும் என்று நீங்களும் கூறுவீர்கள். ஆனால் மக்களோ தேவனிடத்திலே திரும்புவதற்கு பதிலாக அவருக்கு விரோதமாக வெளிப்படையாக கலகத்திலே ஈடுபட ஆரம்பித்தார்கள். அருமையானவர்களே, ஜல பிரளயத்தினாலே அவ்வளவு பெரிய அழிவு வந்த போதிலும் மக்கள் தேவனை தேடவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? பாபேலின் கோபுரத்தை கட்டினார்கள். இன்றும் அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் எத்தனையோ தண்டனைகளை அனுப்பின பிறகும் அவர்களுடைய பாவத்தை விட்டுவிட அவர்களுக்கு மனதில்லை. பாபேல் கோபுரத்தின் நிகழ்வுக்கு பின்னர் தேவன் கூட்டமாக ஜனங்களை கவனிப்பதை விட்டுவிட்டு தனி மனிதனை தெரிந்து கொள்ள சித்தமானார். அந்த தனி மனிதன் மூலமாக ஒரு தேசத்தை உருவாக்க திட்டமிட்டார். அந்த தேசத்து மக்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தவும் அந்த சந்ததி மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு இரட்சகரை அனுப்பவும் அவர் சித்தமானார். அந்நாட்களிலே இதுவே அவருக்கு ஒரு சிறந்த வழியாக காணப்பட்டது. தேவன் எப்பொழுதுமே சிறந்த ஒரு காரியத்தை தான் செய்வார். இதை குறித்து நாம் அவரை திட்டமாக நம்பலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்களுக்கு கால தாமதம் ஆகிறது என்றோ, எவ்வளவு நாள் நான் காத்திருக்கிறேன் என்றோ நீங்கள் கலங்க தேவையில்லை. உண்மையாகவே நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பீர்கள் என்றால் வெட்கப்பட்டு போவதில்லை. மீண்டும் கூறுகிறேன், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்காக சிறந்த ஒரு திட்டத்தை அவர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே கலங்காதிருங்கள். தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் பொழுது விசுவாசமுள்ள ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை குறித்து யார் கற்றுக்கொண்டாலும் அவனை அளக்கும் பொழுது அவர் சிறந்தவராகவே காணப்படுகிறார். இந்த பூமியிலே வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளெல்லாம் மிகச் சிறந்தவர் என்று சொல்லலாம். இந்த நாட்களிலேயும் சிறப்பான மனிதர்களை எப்படி நாம் கண்டுகொள்வது? அந்த மனிதன் பெயர் பெற்றவனாக இருக்க வேண்டும். ஆம், ஆபிரகாம் அந்நாட்களின் உலகத்திலேயே பெயர் பெற்றவனாக இருந்தான். வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம் எல்லாம் இருக்கும் இந்த காலத்திலேயும் ஆபிரகாமை குறித்து தான் அதிகமான மக்கள் அறிந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு தேசத்தின் தலைவர்களை குறித்து அறிந்திருப்பதை விட ஆபிரகாமை குறித்து உலகத்திலே உள்ள பலர் அறிந்திருக்கிறார்கள். அல்லது ஒரு ராஜ்யத்தின் தலைவரை குறித்தோ, ஒரு விளையாட்டு வீரனை குறித்தோ, ஒரு நடிகனை குறித்தோ அறிந்திருப்பதை விட ஆபிரகாமை குறித்து தான் பலர் அறிந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே இன்று காணப்படுகிற சமயங்களிலும் கூட மூன்று சமயங்கள் ஆபிரகாமை பின்னோக்கி பார்க்கிறது. ஒன்று யூத சமயம், இரண்டாவதாக இஸ்லாம் சமயம், மூன்றாவதாக கிறிஸ்தவ சமயம். எத்தனையோ செய்தித்தாட்களிலே முதல் பக்கத்திலே வருகிற பெயர்களை நீங்கள் அறிந்திருப்பதை விட ஆசியாவிலேயும் ஆப்பிரிக்க கண்டத்திலேயும் எண்ணற்ற மக்கள் ஆபிரகாமை குறித்து அறிந்திருக்கிறார்கள். ஆம், ஒரு மனிதன் சிறந்தவன் என்றால் அவன் பெயர் பெற்றவனாக இருப்பான், எல்லாருக்கும் அறிமுகமானவனாகவும் இருப்பான். அதுதான் ஆபிரகாம். இரண்டாவதாக, ஒரு சிறந்த மனிதன் என்று சொல்லும் பொழுது அவன் சிறப்பான குணநலன்களை உடையவனாயிருப்பான், தாராள மனதுள்ளவனாயிருப்பான். ஆபிரகாமை பார்க்கிலும் தாராள மனதுள்ள யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட யாராவது இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்று எண்ணி பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆபிரகாமின் சகோதரனுடைய மகனான லோத்துவின் வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாமின் வேலைக்காரர்களுக்கும் ஒரு முறை பிரச்சனை வந்தபொழுது லோத்து எதை தெரிந்து கொள்வானோ அதை விட்டுவிட்டு மற்றதை ஆபிரகாம் தெரிந்து கொள்வேன் என்று விட்டுக் கொடுத்தார். இந்த உலகத்திலே வியாபாரத் துறையில் இருக்கிற யாராவது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வார்களா? அருமையான சகோதரனை, சகோதரியே, ஒரு திருச்சபையிலே உள்ள மனிதன் கூட அவ்வாறு செய்ய மாட்டான். இன்றைக்கு எல்லாமே எனக்கு நமக்கு என்று எண்ணுகிற கூட்டமாயிருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் மிகவும் பரந்த மனதுள்ளவன். சோதோம் குமரா ராஜாவினிடத்திலே அவன் பேசிய காரியம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பாதரட்சையாக கட்டும் செருப்புக்கு பயன்படுத்தும் ஒரு சிறு வாரை கூட நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறான். ஏனென்றால் அவன் எப்பொழுதும் தேவாதி தேவனையே நோக்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன். சரி, சிறப்பான மனிதனுக்கான மூன்றாவது அடையாளம் என்னவென்றால், அந்த மனிதன் ஒரு சிறப்பான காலகட்டத்திலே வாழ்ந்தவனாயிருக்க வேண்டும். சிறப்பான காலகட்டத்திலே வாழும் ஒரு சிறந்த மனிதன் பெயர் பெற்றவனாகிறான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டிலேயும் இதுவே உண்மை. நாம் பார்த்த இந்த மூன்று காரியங்களை குறித்து உலகமும் இன்று ஏற்றுக்கொள்ளும். ஆனால் நான்காவதாக நான் சொல்லப்போகும் ஒரு காரியத்தை உலகம் ஒத்துக்கொள்ளாது. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே சிறந்த ஒரு மனிதன் இருக்க வேண்டுமென்றால் அவன் சிறந்த விசுவாச மனிதனாய் இருக்க வேண்டும். எல்லா சிறப்பான மனிதர்களும் கிறிஸ்துவை அறியாதவர்களும் கூட ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்படுவார்கள். தேவனே கூறியிருக்கிறார், ஆபிரகாம் ஒரு சிறந்த விசுவாசி. வேதத்திலே பல இடங்களிலே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, தொடர்ந்து நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏழு முறை தேவன் ஆபிரகாமுக்கு காட்சி கொடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவருடைய விசுவாசத்தை வளர செய்யும்படியாய் அவ்வாறு செய்தார். இவ்வாறு நான் கூறுவதனாலே அவன் பரிபூரணமானவன், எந்த குறைவும் இல்லாதவன் என்று கூறிவிட முடியாது. பல சமயங்களிலே ஆபிரகாமும் தன்னுடைய வாழ்க்கையிலே தவறியிருக்கிறார். தேவன் நான்கு பரீட்சைகளை அவருக்கு வைத்தார். நான்கிலேயும் அவர் தோல்வியுற்றார். ஆனாலும் சீமோன் பேதுருவைப் போல எழுந்து தேவனோடு தனக்கிருந்த உறவை புதுப்பித்துக் கொண்டார். அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையையும் தொட்டிருப்பார் என்றாலும் நீங்கள் விழுந்து போகலாம். ஆனால் நிச்சயமாக எழும்பி ஓடும் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள். நீங்களும் ஆண்டவரை நேசித்து விசுவாசிக்கும் ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள உங்களை அர்ப்பணியுங்கள். ஒரு காலத்திலே நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன் என்று சொல்வதை விட இன்று நான் ஆண்டவரோடு ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன், பரிபூர்ணமாக அவரையே எல்லா காரியங்களிலேயும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதுதான் சிறந்தது. ஒருவேளை நீங்கள் பின்வாங்கி போன நிலைமையிலே இன்று இருப்பீர்கள் என்றால், எத்தனை முறை நான் தீர்மானம் செய்துவிட்டேன், எத்தனை முறை நான் முயற்சித்து விட்டேன் என்று எண்ணி கவலையோடு இருப்பீர்கள் என்றால் கலங்காதிருங்கள். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு உண்மையானதாக இருக்கும் என்றால் நீங்கள் உறுதியோடு மீண்டுமாக அவருடைய கரத்தை பற்றிக் கொள்ளலாம். சரி, இப்பொழுது ஆபிரகாமை தேவன் அழைப்பதை குறித்தும் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கும் வாக்கை குறித்தும் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 12 அதிகாரம் முதல் 3 வசனங்களிலேயும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிற 3 வாக்குறுதிகளை நாம் பார்க்கிறோம். இது வேத புத்தகத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த வாக்குறுதிகளை விவரமாக சொல்வதுதான் வேதத்தின் மற்ற பகுதிகள். கவனிங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். முதல் வாக்குத்தத்தம் நிலத்தை குறித்தது. உனக்கு கொடுக்க போகிற ஒரு தேசத்தை காண்பிக்கிறேன் என்று சொல்கிறார். இரண்டாவதாக, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்கிறார். மூன்றாவதாக, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அருமையானவர்களே, ஒருவேளை தேவன் கொடுத்த இந்த 3 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றினாரா என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், ஒரு குறிப்பிட்ட ஜாதியாக இந்த உலகத்திலேயே நீண்ட காலம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சந்ததி என்றால் அது ஆபிரகாமுடைய சந்ததிதான். எல்லா மனுக்குலத்திற்கும் ஆபிரகாம் ஆசீர்வாதமானவனாக இருக்கிறானா? ஆம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாம் சகல உலகத்திற்கும் ஆசீர்வாதமானவனானான். தேவன் கொடுத்த 3 வாக்குறுதியிலே 2 நிறைவேற்றிவிட்டார். ஆனால் அவர் கொடுத்த முதல் வாக்குறுதி, அதாவது ஆபிரகாமுக்கு கொடுக்க போறேன் என்று சொன்ன தேசத்தை இன்னமும் கொடுக்கவில்லை. சொல்லப்போனால் ஒரு பெருவிரல் நிலத்தளவே அவர்கள் வைத்திருக்கிறார்களே அன்றி அவர்கள் தேவன் வாக்குப்படி முழுமையையும் இன்றைக்கு பெற்றுக் கொள்ளவில்லை. தேவன் ஏற்கனவே கூறியிருக்கிறார். அவர்கள் கீழ்ப்படிய முடியாதவர்களாக இருந்தால் அந்த தேசத்திலே குடியிருக்க முடியாது என்று சொன்னார். எனவே அவர்கள் தேவனை விட்டு தூரம் போனபடினாலே அங்கிருந்து அவரே அவர்களை துரத்தி விட்டுவிட்டார். தேவன் நல்ல வாக்குறுதிகளை கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அவர் கூறியதை அவர் செய்கிறார். நாள் ஒன்று வரும், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அவருடைய தேசத்திலே அவர் வைக்கப் போகிறார். அந்நாளிலே ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்த அத்தனை நிலப்பரப்பையும் அவர்கள் உடையவர்களாயிருப்பார்கள். ஆபிரகாமின் சந்ததியினர் உச்சக்கட்டத்திலே இருக்கும்பொழுது கூட 30,000 சதுர மைல்களை உடையவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு கொடுத்தது அவை மட்டுமல்ல, 300,000 சதுர மைலாகும். தேவனுடைய கட்டளைப்படியும் தேவன் குறித்த நேரத்திலேயும் அதை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இதற்காக உலகத்தில் உள்ள எந்த நாடும் எந்த அமைப்பும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. தேவன் ஏற்ற வேளையிலே செயல்படுவார். சரி, தேவன் கொடுத்த 3 வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே ஆபிராம் என்ன செய்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதல் வசனத்திலே கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார். கல்தேயருடைய தேசமாகிய ஊர் என்னும் இடத்திலிருந்து தேவன் அவனை அழைத்தார். இதை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7:2-4 வசனங்களிலேயும் நாம் பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7:2. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபொத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்துக் கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். ஆபிராம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வீட்டை விட்டு எல்லா வியாபாரங்களையும் விட்டு அந்நாட்களிலே உயர்ந்த நாகரீகத்தை கொண்ட அந்த ஊரை விட்டு எங்கே போகிறான் என்பதை அறியாதவனாக புறப்பட்டு வந்தான். இருந்தாலும் இது முழுமையான கீழ்ப்படிதல் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் குடும்பத்திலே ஒரு பகுதியையும் தன்னோடு கூட்டிக் கொண்டு வருகின்றான். அங்கே தகப்பனார் தேராகை கூட்டிக் கொண்டு வந்தான். ஆனால் தேவன் அவரை அழைத்துக் கொண்டு வர வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். அவனுடைய தேசத்தை விட்டு அவனுடைய உறவினரை விட்டு ஏன் வர வேண்டும் என்று தேவன் கூறினார்? இதற்கான விடையை யோசுவாவின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். யோசுவா 24:2 பாருங்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராக என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். ஆம், ஆபிரகாமும் ஒரு காலத்திலே விக்கிரக வணக்கம் செய்கிறவனாக இருந்தான். தேவன் மனுக்குலத்தை மீட்கும்படியாக இவ்வாறு செயல்பட துவங்கினார். வேறு ஒரு வழி என்னவென்றால், உலகத்திலே உள்ள அத்தனை பேரையும் மீண்டுமாய் அழிக்க வேண்டும். ஆம், அதை அவர் செய்யவில்லை. அன்று அவர் அவிதமாக செய்திருந்தால் இன்று நாம் உலகத்திலே இருக்க மாட்டோம். ஒவ்வொரு முறையும் பாவமான ஜனக்கூட்டத்தை அழித்திருப்பார் என்றால் அது மிக வித்தியாசமானதாக இருந்திருக்கும். ஏனென்றால் நானும் நீங்களும் பாவிகளாகவே பிறந்தோம். நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? அவர் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். பாவிகளை அவர் ரட்சிக்கிறவர். இனி வேத வசனங்களை தொடர்ந்து நாம் பார்க்கும்பொழுது ஆபிராமை ஆபிராம் என்றே கூறுவோம். 17 பிறகே தேவன் அவனுடைய பெயரை ஆபிரகாம் என்று மாற்றிய பின்னர் நாமும் ஆபிரகாம் என்று கூறலாம். சரி, ஆதியாகமம் 12:4 பாருங்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கானானை நோக்கி புறப்பட்டு போகிறான். ஆனால் லோத்தும் கூட செல்கிறான். இப்பொழுதும் முழுமையான கீழ்ப்படிதல் அங்கே இல்லை. வசனம் 5 பாருங்கள். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் தனது மனைவியாகிய சாராயை அழைத்து சென்றான். அது சரியானதுதான். ஆனால் தனது சகோதரனின் குமாரனாகிய லோத்தையும் அங்கே சவதரித்த ஜனக்கூட்டம் அனைத்தையும் கொண்டு போகிறான். ஆரானிலே ஆபிராம் தங்கியிருந்த காலங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவனை பிந்த செய்தது. மெசபத்தோமியாவிலே இருக்கும்பொழுது அவனுக்கு தரிசனமான கர்த்தர், ஆரானிலே அவன் பின்தங்கி இருக்கும்பொழுது காலத்தை தாழ்த்திக் கொண்டு இருந்தபொழுது அவனோடு இடைபடவில்லை, அவனுக்கு காட்சி கொடுக்கவில்லை. மீண்டுமாக லோத்துவையும் தன்னிடத்திலிருந்து அனுப்பிவிட்ட பின்னரே தேவனை அவன் சந்திக்கிறான். வசனம் ஆறு பாருங்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். அருமையானவர்களே, கானானியர் மோவாபின் குமாரனான காமின் மகனான கானானின் சந்ததி. மற்றொரு முக்கியமான குறிப்பை இங்கே நாம் பார்க்க வேண்டும். கல்தேயருடைய ஊர் என்னும் நாகரிகமற்ற ஒரு இடத்திலே இருந்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திற்கு புறப்பட்டு வந்தான் என்று நினைக்கிறார்கள். கானானுக்கு வந்தது ஆபிராமுக்கு நல்லது என்று சிலர் யோசிக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு அவ்வாறு சொல்லவில்லை. அகழ்வாராய்ச்சி நமக்கு கற்றுக் கொடுப்பதும் கல்தேயர்களின் ஊர் என்னும் இடமானது கலாச்சாரத்திலே மிகவும் வளர்ச்சி பெற்ற ஒரு இடமாயிருந்திருக்கிறது. ஒருவேளை ஆபிராமும் சாராயும் தன் வீட்டிலே குளிப்பதற்கான ஒரு தொட்டியை கூட உடையவர்களாய் இருந்திருக்கலாம். ஊர் என்பது பேர் பெற்ற செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு நகரம். அதையெல்லாம் விட்டுவிட்டுதான் கானானுக்கு ஆபிராம் வந்தார். அக்காலங்களிலே கானானியர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் கலாச்சார வளர்ச்சி பெறவில்லை. அவர்கள் காட்டு மிராண்டிகளாகவும் தேவனை அறியாதவர்களாகவும் இருந்தார்கள். இந்த மக்களை முன்னேற்றுவிப்பதற்காக ஆபிராம் கானானுக்கு வரவில்லை. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆபிராம் கானானுக்கு வந்தார். இப்பொழுது அவர் கீழ்ப்படிந்து வந்ததனாலே என்ன நடந்தது என்பதை குறித்து அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆபிராமுடைய வாழ்க்கையை சிந்திக்க துவங்கியிருக்கிற நாங்கள் ஆபிராமை போல விசுவாச வீரர்களாக மாறத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இடைபட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமை அறியாத சூழ்நிலையிலே நீர் ஆபிராமை பேர் சொல்லி அழைத்து பிரித்தெடுத்தது போல எங்களிலேயும் யார் யாரை நீர் பேர் சொல்லி அழைத்து பிரித்தெடுக்க சித்தமாயிருக்கிறீரோ அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தத்தை தெளிவாய் கேட்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் சொல்லுகிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, அன்றுவரே அருமையான சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கோ இருந்து வரும் சத்தமாக தள்ளி இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை நீர் அருளி செய்தரும். நீரே மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நிகழ்ச்சி கேட்ட உங்களுக்கு எங்கள் நன்றி. உங்கள் கடிதங்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்கள் 9442225627, மற்றும் ஒரு எண் 9585460460.
தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா 2:13.